إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய திருப்பேறு கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களே துயர்ந்தவர்கள் கியாமனால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. சங்கமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான காரியங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழும் வழியாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தோடும் வணக்க வழிபாடுகளோடும் ஒரு சில அனுஷ்டானங்களோடும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது இஸ்லாத்துடைய போதனைகளும் வழிகாட்டுதல்களும் என்பது இது மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளோடும் சம்பந்தப்பட்டது. மனித வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாகத்தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகளையும் மார்க்க கடமைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வலியுறுத்துகிறதோ எங்களை எப்படி நெறிப்படுத்துகிறதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கையோடு பொருளாதாரத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு ஆடை கலாச்சாரத்தோடு குடும்பவியலோடு என்று வாழ்க்கையின் அனைத்து துறைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கும் அல் குர்ஆன் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை போதித்தார்கள். இந்த மார்க்கம் இப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை போதிக்க வேண்டும், அகீதாவை போதிக்க வேண்டும், இவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் நம்பிக்கையை வேரூன்ற செய்ய வேண்டும் என்பதற்கான போதனைகளையும் அடிப்படைகளையும் தான் மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் குர்ஆனின் மூலம் வழங்கிக் கொண்டிருந்தார். நபியவர்களும் மக்காவுடைய 13 வருடங்களாக அல் மர்ஹலத்துல் மக்கியா மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் முஸ்லீம்களுக்கு கொடுத்த போதனைகள், முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட நெறிமுறைகள் அனைத்தும் அவர்களுடைய ஈமானையும் நம்பிக்கையையும் அகீதாவையும் அடிப்படை கோட்பாடுகளையும் பலப்படுத்தக்கூடியவைகளாக நெறிப்படுத்தக்கூடியவைகளாகத்தான் அல் குர்ஆனுடைய வசனங்களும் நபியவர்களுடைய வழிகாட்டுதல்களும் காணப்பட்டன. எப்பொழுது மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு வந்தார்களோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கான அடிக்கல் மதீனாவில் எப்பொழுது நடப்பட்டதோ, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான, ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான களம் எப்பொழுது நபியவர்களுக்கு கிடைத்ததோ, முஸ்லிம்களுக்கு கிடைத்ததோ, அன்று முதல் மதீனாவுடைய காலகட்ட வாழ்க்கை ஆரம்பித்தது முதல் மனித வாழ்க்கையின் அனைத்து கோணங்களோடும் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள், போதனைகள் குர்ஆனின் மூலம் இறக்கப்பட ஆரம்பித்தன. நபியவர்களால் முஸ்லீம்கள் வழி நடாத்தப்பட ஆரம்பித்தார்கள். முஸ்லீம்களுடைய கொடுக்கல் வாங்கலோடும், குடும்பவியலோடும், அரசியல் துறையோடும், ஆடை கலாச்சாரத்தோடும் என்று முஸ்லீம்களுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வசனங்களை குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பித்தது. அந்த வகையில் மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையிலும் அதற்கு முன்னால் ஜாஹிரியத்துடைய காலத்திலும் அந்த அரபுலக மக்களுடைய ஆடை கலாச்சாரம் ஒரு அமைப்பிலே காணப்பட்டது. மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், குர்ஆனையும் நபியையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் மக்காவுடைய 13 வருட காலகட்ட வாழ்க்கையிலும் மதீனாவுக்கு வந்து 5 வருடங்களாகவும் சாதாரணமாக ஒரு பெண் தன்னுடைய உடம்பின் பெரும்பகுதிகளை மறைக்கக்கூடிய ஆடை கலாச்சாரத்தை தான் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜாஹிலியத்துடைய காலமாக இருந்தாலும் மார்க்கம் அறிமுகப்படுத்தப்படாத, அல் குர்ஆன் இறக்கப்படாத, நபியவர்களுடைய போதனைகளால் சமூகம் நெறிப்படுத்தப்படாத அந்த காலகட்டத்திலும் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த, அரபுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் தங்களுடைய உடம்பின் பெரும்பகுதிகளை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முழு நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ அரை குறை ஆடைகளோடோ தெருவிலே நடமாடி திரியக்கூடியவர்களாக ஜாஹிலியத்துடைய கால பெண்களும் கூட அரபுலகத்திலே காணப்படவில்லை. உடம்பின் பெரும்பகுதிகளை மறைக்கக்கூடியவர்களாகத்தான் ஜாஹிலியத்துடைய காலத்திலும் பெண்கள் காணப்பட்டார்கள். மதீனாவுக்கு முஸ்லிம்கள் வந்ததன் பின்னால் ஹிஜ்ரி 5 ஆண்டளவில் ரஹ்வத்துல் அஹ்சாப், பனு குறைலா போன்ற யுத்தங்கள் நடைபெறுகின்றன. ஹிஜ்ரி 5 ஆண்டிலே மதீனாவுக்கு வருகை தந்து 5 வருடங்கள் கடந்ததன் பின்னால் 5வது வருடத்திலே அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்துக்களை இறக்குகிறார். ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், இதுகால வரைக்கும் முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளையும் ஒரு சில வளர்த்த வழிபாடுகளையும் மார்க்க கடமைகளையும் இறக்கிக் கொண்டிருந்த குர்ஆன் முஸ்லிம்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், பெண்களுடைய பண்பாடு எப்படி இருக்க வேண்டும், பெண்களுடைய ஒழுக்க முறை எப்படி இருக்க வேண்டும், ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளை குர்ஆனிலே அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹன் நபி,
யா ரசூலல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஏவுங்கள், குல் யஸ்வாஜிக உங்களுடைய மனைவிமார்களுக்கும், வபனாதிக உங்களுடைய பெண் மக்களுக்கும், வலிசாயில் மூமினீன் மூமீன்களுடைய மனைவிமார்களுக்கும், மூமினான முஸ்லிமான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் அவர்கள் தங்களுடைய முக்காடுகளின் மூலமாக, தங்களுடைய போர்வைகளின் மூலமாக, அவர்களுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் முழு உடம்பையும் மறைத்துக் கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். சூரத்துல் அஹ்சாபை அல்லாஹ் இறக்குகிறார். இந்த ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு வரைக்கும் மதீனாவிலே 13 வருடங்கள், மக்காவிலே 13 வருடங்கள், மதீனாவிலே 5 வருடங்களாக கிட்டத்தட்ட 17 வருடங்கள் குர்ஆன் இறக்கப்பட்டு இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு 17 வருடங்கள் பின்னர்தான் ஹிஜாபுடைய ஆயாத்துகளை அல்லாஹ் இறக்குகிறார். பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்குகிறார். இந்த வசனத்துக்கு ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த வசனத்திலே நபி அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பெண் மக்களுக்கும், முஸ்லிம்களுடைய மனைவிமார்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் அவர்கள் தங்களுடைய முழு உடம்பையும், உடம்பின் எந்த பகுதியும் வெளியில் தென்படாத அளவுக்கு முழு உடம்பையும் மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக பெண்கள் ஆடை அணியும்படி நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அமர் அல்லாஹு நிசா அல் முஃமினீன் இதா ஹரஜன மின் புயூதிஹின்ன லிஹாஜத்தின் ஒரு தேவைக்காக முஸ்லிம் பெண்கள் வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடியவர்களாக இருந்தால், நிர்பந்தமாக அவர்கள் வெளியே போக வேண்டும், வீட்டிலே இருந்து வெளிப்பட வேண்டும் என்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், அவர்கள் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், முகங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கட்டுப்பாடு விதிக்கிறான் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இமாம் அபு ஹையான், இமாம் அலூசி போன்ற மிக பெரும் தஃப்ஸீருடைய அறிஞர்கள் இந்த இடத்திலே விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் ஏன் முகங்களை மூடச் சொன்னான் என்றால், முஸ்லிம் பெண்களுக்கு ஏன் முகங்களை மூடச் சொன்னான் என்றால், இந்த ஆயத்தை அல்லாஹ் ஜில்பாபுகளின் மூலம் அந்த பெண்கள் தங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அந்த பெண்கள் முகத்தை மூடிக்கொள்ளும்படிதான் அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாஹிலியத்துடைய பெண்களும் தங்களுடைய முகங்களையும் கைகளையும் உடம்பின் ஒரு சில பகுதிகளையும் மாத்திரம் திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடம்பின் பெரும்பகுதியை மறைத்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒழுக்கமாக ஆடை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். முகம் கைகள் உட்பட ஒரு சில பகுதிகளை மாத்திரம்தான் அவர்கள் திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அவைகளையும் மூடச் சொல்கிறான். முகங்களையும் மறைக்க வேண்டும், கைகளையும் மறைக்க வேண்டும், ஒட்டுமொத்த உடம்பையும் மறைக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் என்று இந்த அறிஞர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் எங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கை, சஹாபா பெண்மணிகள் குர்ஆனுடைய இந்த வசனத்தையும் நபி அவர்களுடைய போதனைகளையும் விளங்கிய முறை இதுதான். அவர்கள் குர்ஆனுக்கு வாழ்க்கையின் மூலம் உயிர் கொடுத்ததை படித்தான். ஸஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டிலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது, கஸ்வத்துல் முரைசியா அல்லது கஸ்வத்து பனில் முஸ்தலிக் என்ற ஒரு யுத்தம். ஹிஜாபுடைய ஆயத்துக்கள் இறக்கப்பட்டு ஃபர்தாவுடைய ஆயத்துக்கள் இறக்கப்பட்டு பெண்கள் ஒட்டுமொத்த உடம்பையும் மூட வேண்டும், மறைக்க வேண்டும் என்ற வசனங்கள் இறக்கப்பட்டு அடுத்த வருடம் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே நடந்த ஒரு விபரீதமான நிகழ்ச்சி என்னவென்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களோடு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த படை ஒரு நாள் இரவு ஒரு இடத்தை தாண்டி செல்லும் பொழுது அந்த இடத்திலே தங்குகிறார்கள். தங்கி அந்த இடத்தை தாண்டி செல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே தவறி விடுகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் ஒரு தேவைக்காக, வெளிவாசல் தேவைக்காக வெளியே போயிருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை விட்டுவிட்டு அந்த படை அந்த இடத்தை தாண்டி சென்று விடுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் அவர்கள் தனிமையில் ஒரு இடத்திலே சாய்ந்தவர்களாக, ஒரு மரத்தில் சாய்ந்தவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் கொஞ்ச தூரம் இந்த படை போனதன் பின்னால் என்னை காணவில்லை என்ற விடயத்தை அறிந்து கொண்டு என்னை தேடுவதற்காக நபியவர்கள் ஆள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையில் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அவர்கள் தவறி போன அதே இடத்திலேயே உட்கார்ந்து உறங்கி விடுகிறார்கள். சாய்ந்தவர்களாக, முகம் திறந்தவர்களாக ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். கொஞ்சம் நேரம் போனதன் பின்னால், கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தருகிறார்கள். சுபஹுடைய நேரம் நெருக்கமாக இருந்தது, வெளிச்சமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் என்ற அந்த சஹாபி அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்ததோடு பார்க்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மரத்திலே சாய்ந்தவர்களாக, முகம் திறந்தவர்களாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனியே விடப்பட்டிருக்கிறார்கள், தவறி இருக்கிறார்கள் என்பதனை இவர்கள் உடனடியாக விளங்கிக் கொள்கிறார்கள். இந்த காட்சியை கண்டதோடு நபியவர்களுடைய அருமை மனைவி கைவிடப்பட்டிருக்கிறார்கள், தவறி இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டதோடு ஸஃப்வான் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சப்தமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமாக சொல்கிறார்கள். ஸஃப்வான் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் சப்தமாக இன்னா லில்லாஹ் சொன்னதை கேட்டதோடு, இவர்கள் சப்தமாக சொன்ன இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தை ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய காதுகளிலே விழுந்து அவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஸஃப்வான் முஅத்தல் சப்தமாக இன்னா லில்லாஹ் சொன்னதை கேட்டு நான் உடனடியாக விழித்துக் கொண்டேன். விழித்துக் கொண்டதோடு நான் செய்த வேலை என்ன தெரியுமா? ஃபஹம் மர்து வஜிஹி பிஜில்பாபி, என்னுடைய ஜில்பாவின் மூலமாக, என்னுடைய போர்வையின் மூலமாக, என்னுடைய முக்காட்டின் மூலமாக நான் உடனடியாக என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள். ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் இந்த இடத்திலே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள், முகம் திறந்தவர்களாக இருந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்பதனை எப்படி அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்றால், ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களை சொல்கிறார்கள், இந்த ஸஃப்வான் என்ற இந்த சஹாபி அவர்கள் வகான யரானி கபல் ஹிஜாப், ஹிஜாபுடைய ஆயத்துக்கள், ஃபர்தாவுடைய ஆயத்துக்கள், பெண்கள் முகங்களை மூட வேண்டும் என்ற வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் இந்த ஸஃப்வான் என்னை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸஃப்வான் மட்டுமல்ல, ஏனைய ஆண் சஹாபாக்களும் நபியவர்களுடைய மனைவிமார்களை சகஜமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹிஜாபுடைய ஃபர்தாவுடைய முகம் மூட வேண்டும் என்ற வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் என்று ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள். வகான யரானி கபல் ஹிஜாப், ஹிஜாபுடைய வசனங்கள், முகம் மூட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும் என்ற வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த ஸஃப்வான் என்னை கண்டிருக்கிறார். அதனை வைத்துத்தான் என்னை அடையாளம் கண்டுகொண்டு இன்னா லில்லாஹ் சொன்னார். ஆனால் இப்பொழுது எனக்கு முகம் திறந்திருக்க முடியாது, ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்கி இருக்கின்றன, ஒரு வருடமும் தாண்டிவிட்டது. எனவே ஃபஹம் மர்து வஜிஹி பிஜில்பாபி, நான் உடனடியாக என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸஹீஹ் புகாரியுடைய இந்த ஹதீஸில் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை. நபியுடைய மனைவிமார்கள் ஹிஜாபுடைய வசனங்களுக்கு, ஃபர்தாவுடைய ஆயத்துகளுக்கு நடைமுறை வாழ்க்கையில் உயிர் கொடுத்தது இப்படித்தான். சஹாபா பெண்மணிகள் வாழ்ந்து காட்டிய முறை இப்படித்தான். நபியுடைய பெண்மக்கள் ஃபர்தாவுடைய வசனங்களையும் ஹிஜாபுடைய ஆயத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி காட்டியது இப்படித்தான். குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், பல இடங்களில் அல்லாஹ் பெண்கள் எப்படி உரையாட வேண்டும், பெண்கள் எப்படி பேச வேண்டும், பெண்கள் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் குர்ஆன் எங்களோடு உரையாடுகிறது. சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களே இந்த உலக வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த சமூகம், மனித மாணிக்கங்கள் சஹாபாக்கள், மிகச்சிறந்த ஈமான்தாரிகள், ஈமானிலே மலை போன்றவர்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, வஇதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் ஸாலிகும் அத்ஹரு லிகுலூபிகும் வகுலூபிஹின். அல்லாஹ் சொல்கிறான், ஆண் சஹாபாக்களே நீங்கள் நபியுடைய மனைவிமார்களிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால், ஒரு மார்க்க சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டுமா? ஏனென்றால் நபியவர்களுடைய குடும்பவியலோடும் நபியவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட மார்க்க விவகாரங்களை நபியுடைய மனைவிமார்களிடம்தான் சஹாபாக்கள் படிக்க வேண்டும். இப்படி ஒரு மசலாவை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், ஒரு மார்க்க சட்டத்தை நீங்கள் விளங்க வேண்டி இருந்து நபியுடைய ஒரு மனைவியிடத்தில் கேள்வி கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்தால், நீங்கள் எப்படி உரையாட வேண்டும் என்று குர்ஆன் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பொருளை கேட்க வேண்டுமா, ஒரு மசலாவை படிக்க வேண்டுமா, ஒரு சட்டத்தை விளங்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து, நீங்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக இருக்கலாம், ஈமான்தாரிகளாக இருக்கலாம், உள்ளங்களில் மலை போன்ற ஈமானை சுமந்தவர்களாக இருக்கலாம், தக்வாவில் கடலை போன்ற நீங்கள் இருக்கலாம், நபியுடைய மனைவிமார்கள் பத்தினித்தனமான பெண்களாக இருக்கலாம், மிகச்சிறந்த மனுஷிகளாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரை போடப்பட்டிருக்க வேண்டும், ஒரு மறைப்பு போடப்பட்டிருக்க வேண்டும். அது வீட்டுடைய சுவராக இருக்கலாம், அல்லது பிடவையாக இருக்கலாம், அல்லது வேலியாக இருக்கலாம். நீங்கள் உரையாடும் பொழுது, மார்க்கத்தை படிக்கும் பொழுதும் கூட, ஒரு தேவையை கேட்கும் பொழுது கூட, நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்திற்கு இதுதான் தூய்மையானது, நபியுடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களுக்கும் இதுதான் தூய்மையானது. இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சகஜமாக ஒரு இடத்திலே பெண்களோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆண்களோடு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், பெண்களோடு சகஜமாக சோசியலாக உரையாடக்கூடிய கலந்துரவாடக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், எங்களுடைய உள்ளங்கள் வெண்மையானது, எந்த கசடும் உள்ளங்களில் கிடையாது, நாங்கள் வெள்ளை மனம் படைத்தவர்கள், தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள், நாங்கள் பெண்களோடு உரையாடினாலும் ஆண்களோடு உரையாடினாலும் எந்த மோசமான எண்ணங்களும் உள்ளங்களில் தோன்றுவது கிடையாது, நாங்கள் வெள்ளை மனம் கொண்டவர்கள், தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் என்று இன்று இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்த மனித மாணிக்கங்களான சஹாபாக்களுக்கும், உலக வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த பெண்களான பத்தினியான நபியுடைய மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டுமா, உங்களுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டுமா? நீங்கள் ஆண்களோடு உரையாடும் பொழுது, ஆண் சஹாபாக்களே நீங்கள் நபியுடைய மனைவிமார்களோடு உரையாடும் பொழுது நடுவிலே திரை இருக்க வேண்டும். இதுதான் மன தூய்மையின் அடையாளம். உள்ளம் வெள்ளை என்பதற்கான அடையாளம் இதுதான். உள்ளத்தில் கசடு கிடையாது என்பதற்கான அடையாளம் இதுதான். நேரடியாக பேசிக்கொண்டு, நேரடியாக பார்த்து கொண்டு, சகஜமாக பழகி கொண்டு, கலந்துரவாடி கொண்டு உள்ளம் வெள்ளை என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு மனநோய் இருக்கிறது என்பதனைத்தான் குர்ஆன் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபியுடைய மனைவிமார்களோடும் பொதுவாக பெண்களோடும் ஆண்கள் உரையாடும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதனை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இப்படி மார்க்கத்தை படிக்கும் பொழுதும், ஒரு தேவையை கேட்கும் பொழுதும், இப்படி நடுவில் திரை போடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்ன எங்களுக்கு குர்ஆன், ஒரு பெண்ணை நேரடியாக முகம் பார்க்கலாம், அல்லது பெண்களுக்கு முகத்தை திறந்து நடக்கலாம், முகத்தை திறந்து நடு பஜாரில் நடக்கலாம் என்ற குர்ஆன் அனுமதி கொடுத்திருக்குமா, இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குமா என்றால் ஒரு நாளும் இது நடக்க முடியாது. அடுத்ததாக குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்கிறது, பெண்கள் ஆண்களோடு எப்படி உரையாட வேண்டும், உரையாடும் பொழுது அவர்களுடைய தொனி எப்படி இருக்க வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவிமார்களுக்கே இந்த கட்டுப்பாடு என்றால், தூய்மையான பெண்களுக்கே இந்த கட்டுப்பாடு என்றால், சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், நபியுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கே இந்த கட்டுப்பாடு என்றால், இஸ்லாத்துடைய தோற்றத்தை தாண்டி 1400 வருடங்கள் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், பின்னால் இருக்கிறோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டிப்பாக இதனை சொல்லும் என்பதனை நாங்கள் யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், யா நிசா அன்-நபி, நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளை, இனித்த கைதுன்ன, உங்களுடைய உள்ளங்களில் உண்மையில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்றால், தக்வா இருக்கிறது என்றால், உள்ளம் இருக்கிறது என்றால், படைத்தவனை பற்றிய பயம் உள்ளங்களில் இருக்கிறது என்றால், ஃபல தஃலன பில் கௌலி ஃபயதும அல்லதி ஃபீ கல்பிஹி மரம். அல்லாஹ் சொல்கிறான், பெண்களே, நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்துதான் உரையாடுகிறீர்கள், வீட்டுடைய கதவு மூடி இருக்கிறது, நடுவிலே சுவர் இருக்கிறது, நடுவிலே போர்வை போடப்பட்டிருக்கிறது, திரை மறைத்துக் கொண்டிருக்கிறது, பாதுகாப்பாகத்தான் நீங்கள் உரையாடுகிறீர்கள். அந்த உரையாடலின் பொழுது உங்களுடைய சப்தம் எப்படி இருக்க வேண்டும், குரல் எப்படி இருக்க வேண்டும், தொனி எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் இஸ்லாம் கட்டுப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், பல தஹ்லன பில் கவுல், நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். யாருக்கு சொல்கிறான், பெண்களுக்கு சொல்கிறான், நீங்கள் மிருதுவான தொனியில் பேச வேண்டாம், ராகமான குரலில் பேச வேண்டாம். ஏனென்றால் பெண்களுடைய சாதாரண குரலும் கூட ஆண்களுக்கு இசையை போன்று இனிக்கக்கூடியதாக இருக்கலாம். எனவே பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உரையாடும் பொழுது வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே இருந்து பேசக்கூடிய ஆணுக்கு ஒரு பெண் பதில் சொல்கிறாள், தொலைபேசியில் பதில் கூறுகிறாள், வந்த தொலைபேசி அழைப்புக்கு செவிமடுக்கிறாள், ஒரு பெண் விடையளிக்கிறாள். இந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஃலன பில் கவுல், நீங்கள் மெலிந்த குரலில், நலிந்த குரலில், மிருதுவான குரலில், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபயதும அல்லதி ஃபீ கல்பிஹி மரம், இன்று மனநோய் பிடித்த ஓநாய்கள் நிறைய காணப்படுகிறார்கள். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் மோசமான சிந்தனைகள் இருக்கிறதோ, யாருடைய உள்ளங்களில் கசடு இருக்கிறதோ, இவர்கள் உங்களுடைய குரலை கேட்டும் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படலாம், உங்கள் மீது கவர்ச்சி ஏற்படலாம், உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படலாம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம், கனத்த குரலில் பேச வேண்டும். வகுல்ன கவுலம் மஅரூஃபா என்று குர்ஆன் பெண்களுடைய குரலையும் கட்டுப்படுத்துகிறது. நடுவிலே கதவு இருக்கிறது, நடுவிலே சுவர் இருக்கிறது, நடுவிலே திரை இருக்கிறது, அந்த பக்கம் ஒரு ஆண், இந்த பக்கம் ஒரு பெண், இப்படி பாதுகாப்பாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு பெண் உரையாடும் பொழுது பேசும் பொழுது அந்த பெண்ணுடைய குரல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து சொன்ன குர்ஆன், நெறிப்படுத்தக்கூடிய குர்ஆன், அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கலாம் என்பதற்கு அனுமதி கொடுத்திருக்குமா? நேரடியாக பெண்களுக்கு முகத்தை திறந்து தெரியலாம் என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்குமா? இஸ்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய மார்க்கமா என்பதனை பகுத்தறிவின் ஊடாக சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைவிட ஒருபடி மேலாக குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பெண் பாதையில் தன்னுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் மறைத்தவளாக, பர்தாவை பேணியவளாக, ஒழுக்கத்தை பேணியவளாக, கற்பையும் கண்ணியத்தையும் பேணியவளாக நடந்து செல்கிறாள், அந்த பெண்ணுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், வலா யுரிபுன பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா யுஃபீன மின் ஜீனதஹின். இஸ்லாமிய பெண்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்ட பெண்களே, நீங்கள் பாதையில் நடந்து செல்லும் பொழுது கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம், கால்களை அடித்தடித்து நடக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உங்களது கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொலுசுடைய சத்தம் அந்நிய ஆண்களுடைய காதுகளிலே கேட்டுவிடலாம். இவைகளெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, பெண்களை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல, பெண்களுக்கு சிறை வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பெண்களுக்கு அவர்களுடைய கண்ணியத்தையும் கற்பையும் பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் கொடுப்பதற்கான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம், கண்ணியமான வாழ்க்கையை எல்லாம் பெண்களுக்காக இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பெண்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் கால்களை வேகமாக தட்டி தட்டி நடந்தால், கால்களை அடித்து அடித்து நடந்தால், அவர்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொழு தோசை இது ஆண்களுடைய காதுகளுக்கு கேட்கலாம், இதுவும் ஃபித்னாவை உண்டாக்கிவிடலாம், இதுவும் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து விடலாம். பெண்ணுடைய குரல் மட்டுமல்ல, உடம்பு மட்டுமல்ல, குரல் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண் உடம்பில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தின் ஓசை கூட வெளியிலே வரக்கூடாது என்று கட்டுப்படுத்தக்கூடிய குர்ஆன், பெண்களுடைய ஆபரணங்களுடைய ஓசை கூட வெளியில் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய குர்ஆன், அந்த பெண்ணுக்கு முகம் திறந்து கைகள் திறந்து பாதையில் அலையலாம் என்று அனுமதி கொடுத்திருக்குமா? கண்ணியமானவர்கள், குர்ஆனை சஹாபாக்கள் விளங்கிய முறையில் விளங்க வேண்டும், நபியவர்கள் விளக்கி தந்த முறையில் அல் குர்ஆனை விளங்க வேண்டும். இதுதான் சீரான விளக்க முறை, இதுதான் குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறை. இதுதான் சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அய்யும் இம்ரஅத்தின் இஸ்தஅஃரத் ஃபமர்ரத் பிகௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா. சஹீஹான ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்திலே இருந்து முறையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், ஒரு பெண்ணோடு உரையாடும் பொழுது நடுவிலே திரை இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய குரல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் நடந்து செல்லும் பொழுது ஆபரணத்தின் ஓசை கூட வெளியில் கேட்கக்கூடாது. ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் பாதையில் நடந்து செல்கிறாள், அந்த பெண் பெர்ஃபியூம் பாவித்திருக்கிறார், அத்தர் பூசியிருக்கிறார், பொடி ஸ்ப்ரே பாவித்திருக்கிறார், ஏதோ கிரீம் பூசியிருக்கிறார், இந்த வாசனை திரவியத்துடைய, இந்த பவுடருடைய, பொடி ஸ்ப்ரே உடைய, இந்த பெர்ஃபியூம் உடைய வாசனை அந்நிய ஆண்களுடைய மூக்குகளுக்கு செல்லும் என்றால், அந்நிய ஆண்கள் நுகர்வாள்கள் என்றால், நபியவர்கள் சொன்னார்கள், பஹிய ஜானியா, அந்த பெண் நடத்தை கெட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். பெண் அந்த பெண் உடம்பை காட்டவில்லை, மெலிந்த குரலில் குலைந்து குலைந்து பேசி ஆண்களை கவரவில்லை, ஆண்களுடைய உள்ளங்களை கெடுக்கவில்லை, கால்களை தட்டி தட்டி நடந்து தன்னுடைய ஆபரணத்தின் ஓசையின் மூலம் ஆண்களை மயக்கவில்லை. அந்த பெண் மேனியில் தடவியிருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியத்தின் வாடை ஒரு அந்நிய ஆடவனுடைய மூக்கிலே படுமென்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது ஒரு நடத்தை கெட்ட பெண்ணாக இருக்கிறார். இஸ்லாம் பெண்களை இந்த அளவுக்கு பாதுகாக்கிறது, பெண்களை கண்களாக பாதுகாக்கிறது, மாணிக்கங்களாக பாதுகாக்கிறது, பொக்கிஷமாக பாதுகாக்கிறது பெண்களை. ஒரு பெண்ணுடைய உடம்பில் தடவப்பட்ட வாசம் கூட வெளியில் வரக்கூடாது என்று கட்டுப்படுத்தக்கூடிய நபி அவர்கள், கட்டுப்பாடு போடக்கூடிய இஸ்லாம். அந்த பெண்ணுக்கு முகம் திறந்து கை திறந்து உடம்பின் ஒரு சில பகுதிகளை காட்டி வெளியில் நடமாடலாம் என்று இஸ்லாம் அனுமதி வழங்குமா? கண்ணியமானவர்களே, எங்களுடைய பாரம்பரியம் இதுதான். வாழையடி வாழையாக, வம்ச பரம்பரையாக, காலா காலமாக எவர் இஸ்லாமிய வரலாற்றிலே அனைத்து பெண்களும் நபியவர்களுடைய காலம் முதல், ஹிஜாபுடைய வசனங்கள் ஃபர்தாவுடைய ஆயத்துக்கள் இறக்கப்பட்ட காலம் முதல் வரலாறு நெடுகிலும் எவர் இஸ்லாமிய பெண்கள் மார்க்க பக்தியுள்ள, அல்லாஹை பயந்து நடந்த, குர்ஆனை நடைமுறை வாழ்க்கையில் அமுல்படுத்தி நடந்த அனைத்து பெண்களும் இப்படித்தான் ஆடை அணிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒட்டுமொத்த உடம்பையும் மறைத்து வாழக்கூடிய வர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய மேதை இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள், இத்தஃபகல் முஸ்லிமூன் அலா மன்இல் நிசா சாஃபிராத்தில் வுஜூஹ். முஸ்லிம் பெண்கள் முகம் திறந்தவர்களாக வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு வருவது கூடாது என்பதனைத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உறுதியாக சொல்கிறார்கள் என்று ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அறிஞர் அவர்கள் எழுதுகிறார்கள். உலக புகழ்பெற்ற மாமேதை இமாம் கஸ்ஸாலி அவர்கள், இமாம் கஸ்ஸாலியை தெரியாத முஸ்லிம் இருக்க முடியாது, அவர்களுடைய எஹ்யாவை கேள்விப்படாத முஸ்லிம் இருக்க முடியாது. உலக புகழ்பெற்ற மாமேதை இமாம் கஸ்ஸாலி அவர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள், லம் யஸல் ஆதத்து ரிஜால் அலா மமர்ரி ஜமான். நபியவர்களுடைய காலம் முதல் ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும், இமாம் கஸ்ஸாலி அவர்கள் ஹிஜ்ரி 505 மரணம் அடைகிறார்கள், அவர்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள், நபியவர்களுடைய காலம் முதல் எங்களுடைய காலம் வரைக்கும் பெண்கள் யஹ்ருஜுன முன்தகிபாத், முகம் மூடியவர்களாகத்தான் வரலாறு நெடுகிலும் இஸ்லாமிய பிரதேசங்களில் எல்லாம் மதீனாவிலே ஆரம்பித்த இந்த பயணம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலும் வரலாறு நெடுகிலும் பெண்கள் முகம் மறைத்தவர்களாகத்தான் வெளியிலே வருவார்கள் என்று இமாம் கஸ்ஸாலி அவர்கள் எழுதுகிறார்கள். ஹிஜ்ரி 8 நூற்றாண்டிலே வாழ்ந்த, 9 நூற்றாண்டிலே வாழ்ந்த இமாம் இப்னு ரஸ்லான், இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் போன்ற பல அறிஞர்கள் இந்த உண்மையை எங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். இதுதான் எங்களுடைய வரலாறு, இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். இந்த வரலாறு எப்பொழுது உடைக்கப்பட்டது? பெண்களுக்கான இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த, குர்ஆனிலே இறக்கப்பட்டு நபியவர்களுடைய மனைவிமார்களும் பெண்மக்களும் சஹாபா பெண்மணிகளும் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு எந்த பரிபூரணமான ஒட்டுமொத்த உடம்பையும் மறைக்கக்கூடிய ஃபர்தாவின் மூலம் இந்த வசனங்களுக்கு உயிர் கொடுத்தார்களோ, நடைமுறைப்படுத்தினார்களோ, இந்த ஃபர்தாவுடைய முறை எப்பொழுது மாற்றம் காண ஆரம்பித்தது என்றால், ஹிஜ்ரி 17, 18, 19 நூற்றாண்டுகளில் இன்று நாங்கள் உலகத்திலே பார்க்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சவுதி அரேபியா உட்பட, ஈராக், ஈரான், இஜிப்த், லிபியா, துனிசியா, மொரோக்கோ, அல்ஜீரியா, குவைத், பஹ்ரைன், ஜோர்தான், ஒமான், இந்த இஸ்லாமிய பிரதேசத்திற்கு உட்பட்ட அனைத்து நாடுகளையும் மேற்குலக காலனித்துவம் அபகரித்துக் கொண்டது. பிரிட்டன், பிரான்ஸ், போர்த்துக்கல், இத்தாலி போன்ற காலனித்துவ வெறியர்கள் இந்த ஐரோப்பிய காலனித்துவம் இந்த அரபுலக நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை தங்களது ஆதிக்கத்தின் கீழ் இவர்கள் கொண்டு வந்தார்கள். பதினேழாம் நூற்றாண்டுடைய இறுதி கட்டத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் இருபதாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் பல அரபு இஸ்லாமிய நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய, பிரெஞ்சுக்காரர்களுடைய, இத்தாலியர்களுடைய, இஸ்பானியர்களுடைய காலனித்துவத்தின் கீழேதான் இந்த நாடுகளில் பெரும்பாலானவைகள் காணப்பட்டன. இந்த காலப்பிரிவில் ஆங்கிலேயர்கள், இஸ்பானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இத்தாலியர்கள் இந்த நாடுகளை, இஸ்லாமிய பிரதேசங்களை ஆக்கிரமித்திருந்த இந்த காலப்பிரிவிலேதான் முஸ்லிம் பெண்களுடைய பர்தாவுக்கு எதிரான, இஸ்லாமிய பெண்களின் ஆடை கலாச்சாரத்துக்கு எதிரான முதல் அச்சுறுத்தல் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றியது. மேற்குலக ஆடை கலாச்சாரம், மேற்குலக பண்பாடுகள், மேற்குலக நாகரிகங்கள் அந்த நாடுகளில் பரவ ஆரம்பித்தது. இது நீண்ட வரலாறு. எகிப்துடைய வரலாற்றை, குவைத்துடைய வரலாற்றை, ஈராக்குடைய வரலாற்றை, ஒவ்வொரு இஸ்லாமிய நாட்டுடைய வரலாற்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு இரத்த கண்ணீர் வடியும். அந்த அளவுக்கு முஸ்லிம் பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை இல்லாமலாக்குவதற்காக, சமூக சீரழிவுகளையும் ஒழுக்க கேடுகளையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரத்த வேண்டும் என்பதற்காக அந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போட்ட சதித்திட்டத்தின் விளைவாகத்தான் இஸ்லாமிய நாடுகளில் இன்று முகம் மறைக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. முகம் திறக்கக்கூடிய, அரை குறையாக ஆடை அணியக்கூடிய, மோசமான ஆடை கலாச்சாரத்தை கொண்ட பெண் சமூகம் இஸ்லாமிய நாடுகளில் உருவாவதற்கான பின்னணி காரணம் இதுதான். ஆனால் நபி அவர்களுடைய காலம் முதல் வரலாறு நெடுகிலும் வாழையடி வாழையாக, வம்ச பரம்பரையாக எமது பெண்கள் பேணி வந்த, குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்த, நபி அவர்கள் எங்களுக்கு போதித்த, சஹாபா பெண்மணிகள் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஃபர்தாவுடைய வாழ்க்கை என்பது உச்சி முதல் பாதம் வரைக்கும் மூடி மறைக்கப்பட வேண்டிய பரிபூரணமான ஃபர்தாவுடைய வாழ்க்கை தான். இந்த ஃபர்தாவுக்கு எதிரான கருத்துக்கள் இதிலே, இந்த ஆடையுடைய கட்டுப்பாடுகள் குறைப்பதற்கான, இதனுடைய எல்லையை சுருக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் இது இஸ்லாமிய நாடுகள் காலனித்துவத்தின் மூலம் வேட்டையாடப்பட்டதன் பின்னால் இஸ்லாமிய நாடுகளில் உருவான சோக வரலாறுதான் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1916 ஆண்டிலே இஸ்லாமிய நாடுகள் பெரும்பாலானவற்றை பிரிட்டனும் பிரான்சும் கைப்பற்றிக் கொண்டன. அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில், இரண்டு சாம்ராஜ்யங்களுக்கும் இடையில் பிரச்சினை வரப்பார்த்த அந்த நேரத்தில் 1916 ஆண்டிலே சைக்ஸ் பிகாட் அக்ரிமெண்ட் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு உடன்படிக்கை நடைபெற்றது. அந்த உடன்படிக்கையிலேதான் பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டையை பிடித்துக் கொள்ளாமல் இந்த முஸ்லிம் நாடுகளை நாங்கள் எங்களுக்குள்ளே பங்கு போட்டுக் கொள்வோம் சமாதானமாக என்று பிரிட்டனும் பிரான்சும் அரபு இஸ்லாமிய நாடுகளை தங்களுக்குள்ளே சமாதானமாக பங்கு போட்டுக் கொண்டன. இவைகளெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் பலையீனப்பட்டு, ஒஸ்மானிய கிலாபத், ஒஸ்மானிய சாம்ராஜ்யம் பலையீனப்பட்டிருந்த அந்த காலத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக நடந்த மிக மோசமான படையெடுப்புகளாக இருக்கின்றன. இந்த கால பிரிவுகளிலேதான் முஸ்லிம்களுடைய ஷரியாத்துறை, முஸ்லிம்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஆடை கலாச்சாரம், வாழ்க்கை முறை, அரசியல் துறை என்று அனைத்தும் மேற்குலகம் மயப்படுத்தப்பட ஆரம்பித்தன. அந்த சோக வரலாற்றை தான் இன்று வரைக்கும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் எமது சமூகத்திற்கு ஆடை கலாச்சாரமாக, இஸ்லாமிய பெண்களுடைய கற்பையும் கண்ணியத்தையும் மானத்தையும் மரியாதையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இதற்கான பரிபூரண பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எந்த ஆடை முறையை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தந்ததோ, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்ததோ இதனைத்தான் ஒட்டுமொத்த பெண்களும் வாழ வேண்டும். இதற்கான பொறுப்பை ஆண்கள் தங்களது தலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று மேற்குலக நாடுகளிலும் மேற்குலக நாட்டுடைய அவர்களுடைய செக்யூலர் எஜுகேஷன், மதச்சார்பற்ற சடவாத கல்வி கோட்பாட்டினால் கவரப்பட்ட ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த ஃபர்தாவுடைய வாழ்க்கையை இதொரு மோசமான அடிமைத்தனமாக, பெண்களை கொடுமைப்படுத்துவதற்காக, பெண்களை சிறைப்படுத்துவதற்காக, பெண்களை வீடுகளிலே அடைத்து வைப்பதற்கான ஒரு மோசமான கருப்பு ஆடைதான் என்று மேற்குலக அறிஞர்களும் அவர்களுடைய கல்வி கோட்பாட்டின் மூலம் கவரப்பட்ட ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்களும் இன்று சொல்லிக் கொண்டிருப்பதனையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பெண்கள் இந்த கருத்துக்களினால் கவரப்பட்டு விடாமல், எமது முஸ்லிம் சமூகம் இந்த கருத்துக்களினால் மயங்கி விடாமல், குர்ஆன் எங்களுக்கு எந்த ஒழுக்கமயமான விழுமியமயமான வாழ்க்கை முறை எங்களுக்கு சொல்லித் தருகிறதோ, பெண்களுக்கான எந்த கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கையை போதித்துக் கொண்டிருக்கிறதோ, அவைகளை நாங்களும் விளங்கி எமது பெண்களையும் அதே முறையில் வழிநடத்துவதற்கான, நெறிப்படுத்துவதற்கான அந்த மனப்பக்குவத்தையும் ஈமானையும் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வோமாக, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. எனவே யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் அச்சுறுத்தல்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கம் முறைப்படி நெறிப்படி முறையாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.